லண்டன் இங்கிலாந்திலிருந்து சந்திரசேகரன் அவர்கள் எழுதியுள்ள ஜெட் லாக் சிறுகதை போட்டி கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். விமானம் 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. வெளியே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பஞ்சுப்பொதி போல மேகக்கூட்டம். நான் ஜன்னலை மெல்ல சாத்திவிட்டு இருக்கையில் சாய்ந்தேன். பக்கத்தில் மனைவி மீனாட்சி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். 6 மாத உழைப்பின் அசதி அவள் முகத்தில் தெரிந்தது. பாவம், என்னால் அவளுக்காக அனுதாபப்படத்தான் முடியும். ஏனென்றால் வருடா வருடம் சலிக்காமல் அமெரிக்கா வரவில்லை என்றால் அவளுக்கு தாங்காது. வந்து தன் பேர குழந்தைகளுடன் கொஞ்சி குலாவி பிள்ளைக்கும் மருமகளுக்கும் தொண்டு செய்வதென்றால் அவளுக்கு அலாதி பிரியம். அவள் போனால் நானும் போய்த்தான் ஆக வேண்டும். விமானப்படிப்பெண் ஏதோ குளிர்பானம் எடுத்து வந்து நீட்டினாள். வேண்டாம் என்று தலையசைத்தேன். விமானம் சான் பிரான்சிஸ்கோவுக்கு டாடா காட்டி சுமார் 2 மணி நேரம் ஆகிறது. இன்னும் 12 மணி நேரம் தாக்கு பிடிக்க வேண்டும். அப்புறம் 3 மணி நேர ஓய்வுக்கு பின் மீண்டும் 6 மணி நேர பயணம். அப்புறம்தான் தாய் மண்ணை மிதிக்க முடியும். அந்த எண்ணமே நெஞ்சில் ஒரு தெம்பை கொடுத்தது. என்னங்க மீனாட்சி விழித்து கொண்டாள். சொல்லு மீனாட்சி. ஒரு ஆதங்கத்துடன் அவளை பார்த்தேன். சிங்கப்பூர் போக எவ்வளவு நேரம் இருக்கு? 12 மணி நேரம். நீ இன்னும் கொஞ்சம் தூங்கு, அப்போதான் சென்னை போன அப்புறம் ஜெட்லாக் இருக்காது. அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல அழுதுண்டே டாடா காட்டினது கண் முன்னாலேயே இருக்குதுங்க. பாவம், அதுங்களுக்கு வேளா வேலைக்கு யார் பார்த்து பார்த்து சாதம் ஊட்ட போறா சொல்லுங்க. எனக்கும் அந்த 2 குழந்தைகளை நினைத்தால் மனது மிகவும் சங்கடப்பட்டது. என் பையனும் மருமகளும் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி விடுவார்கள். போகும்போதே பையனையும் பெண்ணையும் பள்ளியில் விட்டுவிட்டு போய்விடுவார்கள். காலையில் அந்த ஊர் பழக்கம் ஓட்ஸ் தான். மத்தியானம் பள்ளியில் என்ன கொடுக்கிறார்களோ அது. பாதி நாள் எதுவும் உண்ணாமலேயே பட்டினியுடன் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருப்பார்கள். மாலையில் கணவனும் மனைவியும் களைத்து வீடு திரும்பியவுடன் என்ன செய்கிறார்களோ அதுதான் இரவு உணவு. மீனாட்சி அங்கு இருந்தவரை அவர்கள் எல்லோரும் உணவு விஷயத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை. பம்பரம் போல சுழண்டு நாள் பூராவும் வேலை செய்வாள். நான் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து வருவேன். அவர்களும் தாத்தா பாட்டி என்று எங்களிடம் உயிரியே விடுவார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அங்கே போகும்போது ஆசையும் பாசமுமாய் வரவேற்கும் குழந்தைகள் நாங்கள் திரும்பி போகும்போது வாடிய முகத்துடன் வழி அனுப்புவது சங்கடமான ஒரு விஷயம். நம்ம கோபியும் மாலுவும் கூட கண்கலங்கிட்டா பார்த்தீங்களா? ஆம் என்று தலையசைத்தேன். கோபி எனது முதல் மகன். பெரிய கம்பெனி ஒன்றில் சேல்ஸ் மேனேஜர். நல்ல சம்பளம், கொஞ்சம் முன்கோபக்காரன். ஆனால் மருமகள் மாலதி அதற்கு நேர்மாறானவள். எப்பொழுதும் சிரித்த முகம், முகத்தில் நல்ல கலை. இத்தனை வருடம் அமெரிக்காவில் இருந்தாலும் நடைமுறை பாவனைகளில் நம் இந்திய கலாச்சாரத்தை கடைபிடிப்பவள். ஆபீஸுக்கு நேரமானாலும் தலைமுடிந்து சாமிக்கு பூ வைத்து கும்பிடாமல் கிளம்ப மாட்டாள். மாமனார் மாமியார் என்று பேதம் பார்க்க மாட்டாள். அம்மா அம்மா என்று அவள் வீட்டில் இருக்கும்போது மீனாட்சியை எந்த வேலையும் செய்யவிட மாட்டாள். மீனாட்சிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். சனி ஞாயிறு நாட்களில் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சமையலறையில் வேலை செய்வது கண்கொள்ளா காட்சி. எப்போதாவது ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் காரசாரமாக பேசிக்கொண்டாலும் 10 நிமிடத்தில் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து டிவி பார்ப்பது வேடிக்கையான ஒரு காட்சி. எனக்கு அமெரிக்காவை அறவே பிடிக்காது. அதன் பிரம்மாண்டத்தை கண்ட பிரமிப்பெல்லாம் என்னுடைய முதல் பயணத்தின் போதே விடைபெற்று விட்டது. அப்புறம் திரும்ப திரும்ப வரும்போதெல்லாம் அதே பார்த்த இடங்கள், பழகிய முகங்கள், மயான அமைதியில் தெருக்கள், மனித வாடையே இல்லாத வீடுகள், மேலுக்கு நம்மை பார்த்து சிரிக்கும் அமெரிக்கர்கள், அமெரிக்காவிடம் ஒரு எரிச்சலே வந்துவிட்டது. ஆனால் லண்டன் மக்களுக்கு இவர்கள் எவ்வளவோ மேல். அங்கு எதிரே பார்த்தால் கூட முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு போகும் வெள்ளையர்கள். பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ கூட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசிக்கொள்வதில்லை. மீனாட்சி மீண்டும் தூங்கிவிட்டாள். நான் மீண்டும் என் அமெரிக்க வாழ்க்கையை அசை போட்டேன். கலிபோர்னியாவை வடக்கு முதல் தெற்கு வரை ஒரு இண்டு இழுக்கு விடாமல் பார்த்து விட்டோம். கோல்டன் கேட்டின் குளிரில் நடுங்கி நாப்பா பள்ளத்தாக்கின் மதுவை ரசித்து சாண்டக்ரூஸ் கடற்கரையில் நடைப்பழகி மாண்ட்ரோ மீனகத்தில் மணிக்கணக்கில் குழந்தைகளுடன் மரமகிழ்ந்து அப்பப்பா என்ன இனிய அனுபவங்கள். ஒவ்வொரு முறை இவைகளை பார்க்கும் போதும் என் மனைவி பரவசத்துடன் அவைகளை மீண்டும் மீண்டும் ரசிப்பாள். லாஸ் ஏஞ்சலிஸில் டிஸ்னிலாண்டை 3 முறை பார்த்த போதும் குழந்தைகளுடன் இவளும் குழந்தையாகி விடுவாள். யூனிவர்சல் ஸ்டுடியோவில் எல்லா கேளிக்கைகளிலும் என் மகனுடன் சமமாக கலந்து கொள்வாள். வேகஸில் சூதாட்டம் கூட கொஞ்சம் ஆடுவாள். எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வந்துவிட்டால் பம்பரமாய் வேலை செய்வாள். அவள் ஒரு அபூர்வ பிறவி. 4 சுவர்களுக்குள் அடங்கி கிடக்கும் எங்கள் அமெரிக்க வாழ்க்கைக்கு மாலைகளில் சிறிது சுதந்திரம் கிடைக்கும். வாக்கிங் என்ற பெயரில் 1.5 மணி நேரம் பக்கத்தில் உள்ள பூங்காவுக்கு சென்று வருவோம். அங்கு நமது ஊர்க்காரர்கள் பலரும் ஒன்று கூடி அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்கள் பிரியும் போது ஒருவரை ஒருவர் கேட்கும் கேள்வி, உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள்? நானும் அதே ராகம்தான். திரும்பி வரும்போது நான் என் மனைவியை கேட்பேன், மீனாட்சி, நம்ம மாலுவை பாத்தியா? நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரப்ப நம்ம யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேசாம உள்ள போனா பாத்தியா? சட்டென்று மீனாட்சியிடமிருந்து பதில் வரும், ஏங்க, தினமும் அந்த பொண்ணு 40 மைல் இந்த அமெரிக்க டிராஃபிக்கில் கார் ஓட்டிட்டு போயிட்டு வராளே, எவ்வளவு டயர்டாக இருப்பா. ஆஃபீஸில் அவளுக்கு எவ்வளவு டென்ஷனோ, நாம தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். விமானம் ஓட்டி சீட் பெல்ட்டுக்கு குரல் கொடுத்தா மனைவியை எழுப்பி சீட் பெல்ட் போட்டுக்கொள்ள சொன்னேன். மீனாட்சிக்கு விழிப்பு வந்து விட்டது. சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டே, ஒரு காப்பி கிடைக்குமா பாருங்களேன் என்றாள். மணியை அழைத்து பணிப்பெண்ணிடம் 2 காப்பிக்கு சொன்னேன். பெரியவன் ஸ்கூலுக்கு போயிருப்பாளா? சின்னவன் காத்தால என்ன சாப்பிட்டுருப்பான்? என்னவோ எனக்கு அந்த பசங்க ஞாபகமே மனசுல இருக்குங்க. காப்பி வந்தது. இருவரும் குடித்து கொண்டே பேசினோம். நம்ம சீனுவுக்கும் சாமி சீக்கிரம் கண்ண திறக்கணும். மீனாட்சியின் ஆதங்கம் அவளது குரலில் தெரிந்தது. சீனிவாசன் எங்களது 2வது மகன். லண்டனில் இருக்கிறான். கல்யாணமாகி 3 வருடம் ஆகிறது. அங்கேயே ஒரு மருந்து கம்பெனியில் அக்கவுண்டன்ட். வீடு வெம்பிலியில். ஆஃபீஸ் டவர் பிரிட்ஜ் தாண்டி ஜேம்ஸ் கரையில். பஸ்ஸில் தான் போய் வருகிறான். போய் வர தினமும் 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிடும். மருமகள் சாருலதா அதிகம் படிக்காதவள். வீட்டில்தான் இருக்கிறாள். போன வருடம் 2 மாதம் அவன் வீட்டில் தங்கிவிட்டு வந்தோம். நீ சொல்றது சரி மீனாட்சி, ஆனால் அவனுக்கு என்ன வேலையோ தெரியல. ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. பேசிக்கொண்டே இருவரும் உறங்கிவிட்டோம். ரொம்ப நேரம் தூங்கிவிட்டோம் போல. ஒரு தடதட சத்தத்துடன் விமானம் தரையிறங்கிய போதுதான் கண் விழித்தோம். சிங்கப்பூர் வந்துவிட்டது. 2 மணி நேரம் அங்கே உள்ள கடைகளை எல்லாம் பார்த்து கொண்டே கால் கடுக்க சுற்றிவிட்டு மீண்டும் அடுத்த 6 மணி நேர பயணத்துக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் நம் தாயகம், நம் மக்கள், நம் நண்பர்கள், நம் அரட்டைகள், எது எப்படியோ மீனாட்சிக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். சென்னையின் சுதந்திர காற்றை இதமாக சுவாசித்துக் கொண்டே பெட்டிகளுடன் வெளியே வந்தோம். எங்களை வரவேற்க யாரும் வரவில்லை. எங்களை பொறுத்தவரை எனக்கு அவள், அவளுக்கு நான். ஒரு வழியாக வாடகை கார் ஒன்றை பிடித்து மந்தைவெளி சென்றடைந்த போது விடியற்காலம் 3 மணி ஆகிவிட்டது. பெட்டியெல்லாம் அப்படியே ஹாலில் வச்சிருங்க, நாளைக்கு காலம்பர பார்த்துக்கலாம். 3 மணி நேரமான தூங்கலாம். மீனாட்சி சொன்னது எனக்கும் சரி என்று பட்டது. இருவரும் உறங்கிவிட்டோம். காலை நான் எழுந்தபோது 8:00 தாண்டி விட்டது. மீனாட்சி இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள். பாவம், தூங்கட்டும். இன்னும் 6 மாதத்துக்கு அவளுக்கு ஓய்வு தான். நினைத்து கொண்டே ஹாலுக்கு வந்தேன். டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தேன். அப்பா, நான் தான்ப்பா. எப்போ வந்தீங்க? பயணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா? 2வது மகன் சீனுவின் குரல். நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? பேசிக்கொண்டிருக்கும் போதே மீனாட்சி வந்து விட்டாள். யாரு சீனுவா? கேட்டுக்கொண்டே தொலைபேசியை என்னிடம் இருந்து பறித்து கொண்டாள். எப்படிதான் இருக்க? வேலையெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? சாரு என்ன பண்றா? இப்போ அங்க மணி என்ன ஆறுது? மீனாட்சி அடுக்கிக் கொண்டே போனாள். அம்மா, முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கோ. உங்களுக்கு ஜெட்லாக் இருக்கும், நாளைக்கு பொறுமையா பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் போன் பண்ணினேன். சொல்லுப்பா. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருமா சாருக்கு 3 மாசம்னுட்டோ. அம்பாளே, என் வயிற்றுல பாலை வார்த்த தாயே, என்ன சீனு இதை ஏன் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லலே? இல்லைம்மா, நேற்று தான் டாக்டர் சொன்னார். அதான் முதல்ல உங்ககிட்ட சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. சரி, சாருவை கூப்பிடு. சொல்லுங்கம்மா. அவள் குரலில் ஒரு வெட்கம் தெரிந்தது. எப்படி நான் இருக்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா கண்ணா. கேட்கவே, அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்குமா. சாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அம்மா இருந்தா எப்படி கவனிச்சுப்பாளோ அந்த மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன். அடுத்த மாசமே நாங்க வந்துடுறேன்டா கண்ணா. பிள்ளையும் மருமகளும் ரொம்ப நேரம் பேசிவிட்டு போனை வைத்தனர். மீனாட்சிக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. போன் போட்டு எல்லோருக்கும் விஷயத்தை சொல்லி முடித்தாள். என்னங்க, யூகே விசாவை ரினியூவலுக்கு அப்ளை பண்ணிடுங்க, அடுத்த மாசமே போகணும். பாவம், அந்த தாயில்லாத பொண்ணு தனியா கஷ்டப்படும். உழைப்பதற்கே பிறந்த அந்த ஜீவனை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.